السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد: اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், நாதாக்கள், அவுளியாக்கள், உலகிலே வாழும் அனைத்து முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, துல்ஹஜ் மாதம் அல்லாஹு தஆலாவால் தேர்வு செய்யப்பட்டு அவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களிலே ஒன்றான இந்த மாதம் பலவிதமான வணக்க வழிபாடுகளை தன்னகத்தை ஒன்றிணைத்த மாதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சையதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது நினைவாக இந்த உலகிலே வாழ்ந்த அத்தனை மனிதர்களிலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி எதனையும் செய்ய தயாராக துணிந்து விட்டு வாழ்க்கை நடத்திய சையதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பல்வேறுபட்ட நடைமுறைகளை, அவர்களின் பழக்க வழக்கங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வழங்கி நம்மின் மீதும் அல்லாஹ் தஆலா அதனை விதியாக்கி இருக்கிறான். இந்த மாதத்திலே நிறைவேற்றப்படுகிற இந்த உலகியா என்கின்ற குர்பான், குர்பான் என்று சொன்னாலே இறை நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி செய்யப்படுகிற அமல். அது குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டியே வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வை நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டியே எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்தார்கள். அவர்களின் நினைவாக இந்த உலகியா என்கின்ற இந்த நடைமுறை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஜெயத் இப்னு அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது, கால அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் ரசூலுல்லாஹி இடத்திலே கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், மா ஆதிஹில் அல்லாஹி, இந்த உலகியா என்றால் என்ன, அது எதனால் நாம் செய்ய வேண்டும், எதற்காக நாம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், கால சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இது உங்களது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நடைமுறையாகும், அவர்களது வழிமுறையாகும் என்று பதில் சொன்னார்கள். காலு அப்ப சஹாபாக்கள் திரும்ப கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஃபமா லனா ஃபீஹா யா ரசூலுல்லாஹ், அந்த நடைமுறை நிறைவேற்றுவதால் எங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது, எங்களுக்கு என்ன பலன் இருக்கிறது என்று கேட்டபோது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹசனத்துன், நீங்கள் கொடுக்குகிற அந்த பிராணியினுடைய ஒவ்வொரு முடிக்கும் நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். எந்த பிராணியை கொடுக்கிறோமோ அது ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த மூன்றைத்தான் குர்பான் கொடுக்க முடியும், இது அல்லாத வேறு பிராணிகளை கொடுக்க முடியாது. இந்த மூன்றினுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் அளவு நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். கால பஸ்ஸூஃபி யா ரசூலுல்லாஹ், அப்படியானால் இந்த தும்பையாடு, அதிகமான அடர்த்தியான முடிகளை கொண்ட தும்பையாடு, அதை கொடுத்தாலுமா என்று கேட்டபோது யார் கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விக்குல்லி ஷஅரத்தின் மினஸ்ஸூஃபி ஹசனத்துன், எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிற அந்த ஆற்றினுடைய முடிவை கொடுத்தாலும் ஒவ்வொரு முடிக்கும் நன்மை உண்டு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் இஸ்லாமிய சமூக மக்கள் அடர்த்தியாக முடியை கொண்டிருக்கக்கூடிய செம்மறி ஆடு போன்ற ஆடுகளை கொடுக்கக்கூடிய வழக்கத்திலே தங்களது பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முடிக்கும் நன்மை உண்டு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை என்று இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா விதியாக்கி இருக்கிற எல்லா விதமான கடமைகளிலும் இது ஒரு வித்தியாசமான ஒரு கடமை. இங்கே மற்ற கடமைகளை நிறைவேற்றுகிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம் என்று சொன்னால் அதைவிட இதில் வேறுபட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது, ஒரு நியத் இருக்கிறது. என்னவென்று சொன்னால் இது ஒரு சடங்கு அல்ல, இது வளமையாக ஒவ்வொரு சமூகத்தின் மீதும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சடங்கு அல்ல. மாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நோக்கம் இங்கே மிக பிரதானமானதாக கருதப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கட்டளையிட்டது தன்னுடைய மகனை, 86 வயதிலே தான் நீண்டெடுத்த மகனை அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பணியிட வேண்டும் என்று அல்லாஹ் கனவிலே சொன்ன போது அதை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே அவர்களுக்கு அவர்களது மகனை விட உயர்ந்த ஒரு பொருள் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொன்று இருக்கிறது. இந்த உலகத்திலே அதிகம் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒருவராக இருந்த தன்னுடைய மகனை அல்லாஹுக்காக வேண்டி தன்னை அவரை தியாகம் செய்வதற்கு தயாரான போது அந்த நோக்கத்தை தான் அல்லாஹ் இங்கே பார்க்கிறான். அவர்கள் முயற்சித்தார்கள், அதற்கான தயாரிப்புகளை ஈடுபட்டார்கள், அதற்காக வேண்டி இறங்கி விட்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா என்ன செய்து விட்டான், அதற்கு பகரமாக ஒரு செம்மறி ஆட்டு கிடாயை அதற்கு பகரமாக்கினான். அறுத்து கொடுப்பது என்பதை விட அவர்களது உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த எண்ணம், அந்த நியத்து, அதுதான் அல்லாஹுக்கு தேவை. அதுதான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராணியினுடைய ரத்தமோ அதனுடைய சதையோ அல்லாஹ்வை போய் அடைவதில்லை. அதனுடைய எலும்புகளோ அதனுடைய இறைச்சியோ அல்லாஹ்வை சென்று அடைவதில்லை. அல்லாஹ்வை சென்று அடைவதெல்லாம் உங்களது இறையச்சம், அந்த நேரத்திலே உங்களிடத்திலே ஏற்படுகிற அந்த எண்ணம். ஒரு மனிதனுடைய எண்ணம் குர்பான் கொடுக்கிற போது இறைவனுக்காக நான் எதையும் செய்ய தயாராகிவிட்டேன் என்பதனை வெளிப்படுத்துகின்ற முறையிலே அமைந்திருக்க வேண்டும். எனவேதான் குர்பான் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நீயத்து அவசியம். குர்பான் கொடுக்கிற அவருடைய நீயத்து இறைச்சி சாப்பிட வேண்டும் என்பதோ, பகட்டுக்காக வேண்டி என்பதோ, அல்லது குர்பான் கொடுக்கவில்லை என்று சொன்னால் பிறர்கள் நம்மை விமர்சிப்பார்கள், குறை சொல்வார்கள் என்ற நோக்கத்திற்காக வேண்டியோ அல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மேற்கோள் காட்டினார்கள். அதுக்கு முன்னாடி குர்பான் இருந்திருக்கிறது, குர்பான் கொடுக்கக்கூடிய வளமே முன்னாலும் இருந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போதே அவர்களது இரண்ட மக்களும் குர்பான் கொடுத்தார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது ஒத்துழு அலைஹும் நபபனி ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டு ஆண் மக்களுடைய செய்தியை நீங்கள் அவர்களுக்கு சொல்லி காட்டுங்கள், பில் ஹக்கி உண்மையான முறையில். ஹாபில் காபில் என்று சொல்லுகிற அந்த இரண்டு ஆண் மக்களும் இது கர்ரபா குர்பானன், அவங்க எத்தனையோ வேலைகளை செய்திருப்பார்கள், எத்தனையோ வணக்கங்களை புரிந்திருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே சொல்லி காட்டுகிறான், இது கர்ரபா குர்பானன், அவர்கள் குர்பான் கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் நெருங்கிய போது ஒருவரிடத்திலிருந்து குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடத்திலிருந்து குர்பான் நிராகரிக்கப்பட்டு விட்டது, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்ப ஏற்றுக்கொள்ளப்படாத நபர் சொன்னார், கால் அக்குத்துல் அன்னக்க, அவர் விரக்தி அடைந்து விட்டார், கோபம் அடைந்து விட்டார், தன்னுடைய சகோதரன் மீது கோபப்பட்டவராக சொன்னார், உன்னை நான் கொன்று விடுவேன் என்று சொன்னார், கொலை செய்வேன் என்று சொன்னார். கால் அப்பது மற்றவர் சொன்னார், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபர் சொன்னார், இன்னமாய தக்கப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹு தஆலா இறையச்சமுடையவர்களது குர்பானை தான் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார். இதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இந்த குர்பானுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. தப்சீர்களில் அதற்குரிய விளக்கத்தை எழுதியிருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இரண்டு ஆண் மக்களுக்கும் அவர்களுக்கு இன்னொரு சூழலிலே, அதாவது ஒவ்வொரு கர்ப்பத்திலும் இரண்டு குழந்தைகள் விதம் பிறந்தார்கள், ஒரு ஆணு ஒரு பெண்ணு. இத மாதிரி இரண்டாவது முறையிலும் அப்படி பிறந்தது. அப்ப அங்க ஜனங்கள் இல்லாத காரணத்தினால், மனித சமுதாயம் இல்லாத காரணத்தினால், முதல் கர்ப்பத்திலே பிறந்த பெண் குழந்தையை இரண்டாவது கர்ப்பத்திலே பிறந்த ஆண் மகன் திருமணம் செய்ய வேண்டும் என்ற நியதி சட்டம், அதுதான் அவர்களுக்கு சட்டமாக இருந்தது. ஆனால் இதுல ஒருவர் என்ன செய்தார் சொன்னால், என்னோடு பிறந்தவரை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்பதாக சொன்னார். அதன் காரணமாக விவகாரம் ஏற்பட்டது. அப்ப அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் ரெண்டு பேரும் குர்பான் கொடுங்க, யாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளட்டும் என்பதாக தீர்ப்பு செய்தார். அதிலே ஒருவர் விவசாயியாக இருந்தார். அவர் தன்னுடைய மட்டமான தானிய பொருள்களை எல்லாம் ஒரு இடத்திலே கொண்டு வந்து வைத்தார். அந்த காலத்தினுடைய குர்பான் எப்படி என்று சொன்னால், அவர்கள் ஒரு இடத்திலே கொண்டு வந்து ஒரு மைதானத்திலே கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். வானத்திலே இருந்து புகையில்லாத ஒரு நெருப்பு கீழே இறங்கி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானை என்ன செய்துவிடும், கரித்து விடும், சாப்பிட்டு விடும். எந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அதை விட்டு விட்டு போய்விடும். இதுதான் வளமை. அறுத்து கொடுக்கின்ற வளமை அந்த காலத்திலே கிடையாது. இந்த வளமை நீண்ட நாட்களாக இருந்து வந்திருக்கிறது. அதுபோல வானத்திலிருந்து இறங்கிய நெருப்பு ஆபீலுடைய குர்பானை, அந்த ஆட்டுக்கடையை அதை கரித்து சாப்பிட்டு விட்டது. மற்றவருடைய குர்பானை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் அல்லாஹ் சொல்லுகிறவது, அந்த அண்ணன் தன்னுடைய சகோதரனுக்கு சொன்ன அந்த வார்த்தை இங்கே சொல்லி காட்டுகிறான். யாருக்கு இறையேச்சம் இருக்கிறதோ அவருடைய குர்பானை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே அந்த குர்பானை நிறைவேற்றுகிற போது இறையேச்சம் அவசியம். அல்லாஹுக்காக வேண்டிதான் நான் இந்த ரத்தத்தை ஊட்டுகிறேன். மற்ற நேரங்களில் எந்த ஒரு பொருளையாவது கொலை செய்வதற்கு நமக்கு அனுமதி உண்டா என்று சொன்னால் கிடையாது. ஒரு பூச்சி பட்டையை கூட தேவையில்லாமல் கொல்லக்கூடாது. நமக்கு இடையூறு தருகின்ற பொருளாக இருந்தால் அதை என்ன செய்யலாம், அதை அடித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த இந்த அறுத்து சாப்பிடுகின்ற பிராணிகளை உணவுக்காக மட்டுமே என்ன செய்ய வேண்டும், அறுக்க வேண்டும். மற்ற நோக்கங்களுக்காக வேண்டி அறுக்கக்கூடாது. குர்பான் கொடுக்கிற போது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு உயிரை நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹுக்காக வேண்டித்தான் அறுக்க வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டித்தான் அதை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கால இந்த நடைமுறையை முன்னாலே உள்ள அத்தனை சமூகங்களுக்கும் ஏற்படுத்தி இருப்பதாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வலிக்குள்ளி உம்மத்தின் ஜால்னா மன்சகன் லி எதிர்கொள் சுமல்லாகி அலாமா ரசகோமின் பகிமத்தில் நாம் உன்ன ஆகமாக்கப்பட்ட அந்த கால்நடைகளிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற, யாருக்கு அல்லாஹால அந்த ரிசுக்கை கொடுத்திருக்கிறானோ, அறுத்து கொடுக்க முடியும் என்ற அந்த வசதியை கொடுத்திருக்கிறானோ, அவர்கள் மீது அல்லாஹுடைய பெயரை சொல்வதற்காக வேண்டி ஒவ்வொரு உம்மத்தினர்களுக்கும் இந்த குர்பான் கடமையாக்கப்பட்டது என்று சொல்லி காட்டுகிறான். அறுக்குகிற போது அல்லாஹுடைய பெயரை சொல்ல வேண்டும், ஒலித்தி சொல்ல வேண்டும், அல்லாஹுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தான் இதை அறுத்து கொடுக்கக்கூடிய வளமையை நாம் ஏற்படுத்தினோம். அது ஒவ்வொரு சமூகங்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டன என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆனால் காலப்போக்கில மனிதர்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி மரத்திற்காக வேண்டியும், கல்லுக்காக வேண்டியும், மண்ணுக்காக வேண்டியும், சூரிய சந்திரன்களுக்காக வேண்டியெல்லாம், நெருப்புக்காக வேண்டியெல்லாம் தங்களது வணக்கத்தை மாற்றிக் கொண்டார்களோ, அதுபோல உள்ள மக்கள் இந்த குர்பானையும் அல்லாஹ் அல்லாத மற்றவைகளுக்காக வேண்டி மாற்றிக் கொண்டார்கள். சிலைகளுக்காக, மரங்களுக்காக, அவர்கள் வணங்குகிற பிற பொருள்களுக்காக வேண்டி அவைகளை மாற்றிக் கொண்டார்கள். ஒவ்வொரு காலத்திலும் இந்த நடைமுறை இருந்து வந்திருக்கிறது. இப்படி பார்க்கிற போது நாம் தொழுகின்ற தொழுகைகளை விட, நாம் நோக்கின்ற நோன்பை விட, நாம் செய்கின்ற தான தரங்களை விட மிக பழமையானது இந்த குர்பானுடைய முறை. அல்லாஹுக்காக வேண்டி செய்கிற இந்த இது ரொம்பவும் எல்லா கடமைகளுக்கும் முன்னால் நீண்ட நாட்களாக, அதாவது மனிதன் பிறந்த காலத்திலே இருந்த, மனிதன் பிறந்த காலத்திலே இருந்தே மனித சமுதாயத்தின் மீது விதியாக்கப்பட்டிருக்கிற ஒரு விதியாக இது காணப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே யூதர்கள், மதீனாவை சுற்றி இருந்த யூதர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தார்கள். வந்து சொல்வார்கள், நீங்கள் எல்லாம் நீங்கள் எங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறீர்கள், ஆனால் நாங்கள் இஸ்லாத்திற்கு வர முடியவில்லை. அதற்கு ஒரு காரணத்தை அவர்கள் சொன்னார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அல்லதீன காலு, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அந்த யூதர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், இன்னல்லாஹ ஆயுத இலைனா அல்லாஹ் நூமினல் ரசூலின் ஹத்தா யாத்தியனா பி குர்பானின் தாக்குலுன்னார். அல்லாஹ் எங்களது வேதத்தின் மூலமாக எங்களிடத்திலே ஒரு உடன்பாடு செய்து கொண்டிருக்கிறான், வேதத்திலே எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். என்னவென்று சொன்னால், நெருப்பு வானத்திலே இருந்து இறங்கி அழிக்குகின்ற அந்த குர்பானை கொண்டு வராத ஒரு நபியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ரசூலாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். தௌராத் வேதத்திலே இன்று இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகளிலே காணப்படுகின்றன. அந்த காலத்து பனீ இஸ்ரவேலுடைய நபிமார்கள் அவர்களுடைய காலத்தில் குர்பானுடைய முறை எப்படி இருந்தது என்று பார்க்கிற போது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய குர்பானை பொருளை என்ன செய்வார்கள், இதே போன்ற ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பார்கள். அந்த காலத்தில் அதிகமான நபிமார்கள் இருந்தார்கள். எப்படி உலமாக்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறோமோ அது போல அந்த காலத்திலே நிறைய நபிமார்கள் இருந்தார்கள். அதில் ஒரு நபியை அழைத்து வந்து நான் குர்பான் கொடுக்கிறேன், நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்வார்கள். நபியுடைய துவா தான் ஏற்றுக்கொள்ளப்படும், மற்றவங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அதன் காரணமாக குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நபி வருவார், வந்து அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பார். இந்த குர்பானின் அவருடைய குர்பானை ஏற்றுக்கொள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே வேண்டுவார். உடனே வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கும், நெருப்பு இறங்கி அந்த குர்பானி பொருளை சாம்பலாக்கி விடும். மீதம் இருக்கக்கூடிய சில கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு மீதம் இருக்கக்கூடிய பொருளை அந்த பனீ இஸ்ரவேலர்களில் உள்ள ஆண் மக்கள் மட்டும் அதை சாப்பிடுவார்கள் அப்படிங்கிற செய்தி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற அவர்களுடைய கிரந்தங்களிலே இருக்கின்றன, தப்சீர்களிலும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான ஒரு நடைமுறை அந்த காலத்தில் இருந்தது. இப்ப இந்த யூதர்கள் அவைகளை படித்து விட்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து கேட்கிறார்கள், அது மாதிரி நீங்களும் செய்யணும், நாங்கள் குர்பான் கொடுக்கிற போது எங்களது குர்பானை நெருப்பு வானத்திலே இருந்து ஒரு நெருப்பு இறங்கி அழிக்க வேண்டும், அந்த மாதிரி அற்புதத்தை நீங்கள் காட்ட வேண்டும், அப்படி காட்டாத வரை நாங்கள் ரசூலாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நபியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் சொன்னபோதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். குல் கதிஜாவுக்கும் ருசுலும் மின் கபிலி பில் பையினார், நபியை நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, எனக்கு முன்னால் நபிமார்கள் எல்லாம் இது மாதிரி உங்களிடத்தில் அற்புதங்களை கொண்டு வந்தார்கள், வானத்திலிருந்து பொய்யில்லாத ஒரு நெருப்பு இறங்குவதும் அந்த பொருளை சாப்பிடுவதும் ஒரு அற்புதமான விஷயம், இதற்கு எனக்கு முன்னால் உள்ள நபிமார்கள் எல்லாம் அதை கொண்டு வந்தார்கள். பபில்லதீ குல்தும், இது அல்லாம மற்ற அற்புதங்களையும் காட்டினார்கள், நீங்கள் சொல்லுகிற அந்த அற்புதத்தையும் காட்டினார்கள். அந்த காட்டின் நபிமார்களை நீங்க என்ன செய்தீங்க, ஃபலிம கத்தல்து முஹம்மின் குந்தும் சாதிகீன், அந்த நபிமார்களை நீங்க ஏற்றுக்கொள்ளல, அவர்களை மறுத்தீங்க, அது மட்டுமல்ல என்ன காரணத்திற்காக வேண்டி அவர்களை கொலை செய்தீர்கள். அப்படியெல்லாம் காட்டின நபிமார்களை நீங்க கொலை செய்ய சண்டாளன் பண்ணீங்க, அந்த நபிமார்களையும் கொலை செய்தீங்களா, விட்டு வச்சீங்களா? நீங்க உண்மை சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் ஏன் அவர்களை கொலை செய்தீர்கள், அதுக்காவது காரணத்தை சொல்லுங்கன்னு சொல்லி நபியே நீங்கள் அவர்களை நோக்கி கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது ஆரம்ப காலம் முதல் கொண்டு இந்த வளமை இருந்து வந்திருக்கிறது. காலப்போக்கில் அவைகள் அவர்கள் வணங்கக்கூடிய வணக்கத்தினுடைய அந்த அடிப்படையில் அவர்களை பிரித்து வைத்து விட்டார்கள். எனவேதான் அல்லாஹ் அல்லாத ஒரு பொருள் அறுக்கப்படுமானால் அதை சாப்பிடுவதற்கு மார்க்கம் நமக்கு தடை விதிக்கிறது. அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக அறுக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல் அறுக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, அதை சாப்பிடுவது ஹராம் என்று சொல்கிறது மார்க்கம். அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே அவைகளை அறுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று இங்கு நிபந்தனை. அந்த அடிப்படையில் முன்னாலே உள்ள வழக்கத்தை அல்லாஹ்வுத்தால நமக்கு என்ன செய்திருக்கிறான், வழங்கி இருக்கிறான். அது மட்டுமல்ல, அவர்களது குர்பானுடைய பொருளை அவர்கள் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். பனீஸ்வர வேளர்கள் அதுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் அதை கொஞ்சமும் சாப்பிட முடியாது. அவர்கள் வானத்திலே இருந்து அந்த நெருப்பு வந்து இறங்கி அந்த பொருளை கரித்தால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு அர்த்தம். அதை கரிக்கவில்லை என்று சொன்னால் அந்த குர்பான் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதாக பொருள். அதுபோன்றுதான் யுத்த களங்களில் கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருள்கள், அவை ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, அதுபோல ஆடு மாடு ஒட்டகங்களாக இருந்தாலும் சரி, அத்தனையுமே நெருப்பிலே போட்டு என்ன செய்துவிட வேண்டும், இது மாதிரி நெருப்பு வானத்திலே இருந்து இறங்கி நெருப்பு அழித்து விடும். அப்படி அழித்து விட்டாத்தான் அவர்களது போர், அவர்கள் செய்த போர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக பொருள். அப்படி அதை கரிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களது அவர்கள் செய்த போர்கள் அத்தனையும் அல்லாஹ்வால் நிராகரிக்கப்பட்டு விட்டன என்பதாக பொருள். இந்த நடைமுறைகளை எல்லாம் மாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு புதிய சரியத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். அந்த குர்பான் பொருளை நாம் என்ன செய்ய வேண்டும், அறுத்து அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அறுத்து நாமும் சாப்பிட வேண்டும், நமது குடும்பத்தினர்களும் சாப்பிட வேண்டும், நமது மற்ற முஸ்லிம்களும் அதை சாப்பிட வேண்டும் என்று நீதி அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதுபோல கனிமத்தாக கிடைக்கின்ற போர் தளவாட பொருள்களிலும் என்ன செய்துவிட வேண்டும், அவைகளை பங்கிட்டு விட வேண்டும், அவைகள் அழிக்கப்படாது. இப்படிப்பட்ட ஒரு சரியத்தை அல்லாஹ் நமக்கு சலுகையாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். எனவே நமக்கு வானத்திலிருந்து நெருப்பு இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, கரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முறையாக இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த முறைப்படி அவைகளை என்ன செய்து விட வேண்டும், நிறைவேற்றி விட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்பான் பொருளை நாம் வாங்குகிற போது ஹசரத் உர்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மக்களுக்கு மரண நேரத்திலே சொல்லி காட்டுவார்கள், ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்வார்கள். என்னுடைய மக்களே, நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பொருளை கொடுப்பீர்கள்? ஏதாவது கொஞ்சம் மட்டமான பொருளை கொடுக்கிறதுக்கு வைக்கப்படுவோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், நம்ம அந்த பொருள் வாங்கி கொடுக்க முடியாது என்று சொன்னால் அந்த ஃபங்க்ஷனே கட்டு பண்ணிடுறோம் இல்லையா, போறதில்லை. ஒரு அன்பளிப்பு கொடுக்கிற போது அந்த அன்பளிப்பு கௌரவமாக இருக்க வேண்டும், கண்ணியமாக இருக்க வேண்டும். நாம் கொடுத்து விட்டு வந்த பிறகு அவைகளை பிரித்து பார்த்து நம்ம மீது அவர்கள் குறைபட்டு விடக்கூடாது, நம்ம என்ன செய்ய போகக்கூடாது, விமர்சனம் செய்யக்கூடாது, நம்முடைய மரியாதை கெட்டுவிடக்கூடாது என்று எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறோம். அதுபோல அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பளிப்பு, நண்பர்களெல்லாம் மேலான நண்பன் அவன் தான் இல்லையா, உயர்ந்த நண்பன் அவன். அந்த நண்பனுக்கு அனுப்புகிற அந்த அன்பளிப்பு எப்படிப்பட்ட அன்பளிப்பாக இருக்க வேண்டும்? குறையுள்ளதாக, நொண்டியாக, மெலிந்து போனதாக, சொறிபிடித்ததாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு கொடுக்கின்ற பரிமாறுகின்ற அந்த அன்பளிப்புகளை கண்ணியமானதாகவும் கௌரவமானதாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்பை எவ்வளவு கௌரவமானதாக, கண்ணியமானதாக கொடுக்க வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பான் கொடுக்கிற போது அந்த ஆடு, அந்த ஆட்டை பற்றிய வர்ணனை ஹதீஸிலே வருகிறது, நல்ல கொம்பு உள்ளதாக, நல்ல கொழுத்ததாக, நல்ல அடர்த்தியான முடிவுடையதாக, பார்ப்பதற்கு நல்ல தோற்றத்திலே உள்ள பிராணியை பார்த்து கொடுப்பார்கள். அது மாதிரி வாங்குகிற போது நல்லதாக பார்த்து வாங்கி கொடுக்க வேண்டும். விலை குறைவாக இருக்கிறது என்ற காரணத்தினால் எதையாவது வாங்கி கொடுத்து விடக்கூடாது. இஸ்லாம் நமக்கு தெளிவான வர்ணனை, அதை பற்றிய சட்டத்திட்டங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. கொம்பு ஒடிந்து போனது, நாவு அருந்து போனது, நொண்டியானது, மெலிந்து போனது, சொறி பிடித்தது, இது மாதிரியான பிராணிகளை வாங்கி கொடுக்க கூடாது. வாங்குகிற போது நல்ல பிராணியாக வாங்க வேண்டும். வாங்கிவிட்ட பிறகு அதை நல்ல விதமாக அதை கொடுக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற முறைப்படி அதை கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிற போது மேலும் சொல்லி காட்டினார்கள், குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள் ஈது தொழுகைக்கு பிறகுதான் நிறைவேற்ற வேண்டும், ஈது தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றக்கூடாது. இன்றைக்கு நமக்கு வந்து அரபாவுடைய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான், திங்கக்கிழமை தான் பெருநாள், திங்கக்கிழமைக்கு அன்னைக்கு தான் கொடுக்கணும். நாளைக்கு யாராவது நாங்கள் பெருநாள் கொண்டாடிட்டோம் அப்படின்னு சொல்லி குர்பான் கொடுத்தால் அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படாது. யாராவது நாளைக்கு பெருநாள்னு சொல்லிட்டு அந்த கூட்டு குர்பானிலே சேர்ந்து தன்னுடைய கடமையை நிறைவேறி விட்டதாக யாராவது நினைத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம எல்லாம் என்னைக்கு பெருநாளாக கொண்டாடுகிறோமோ அன்றைய தினத்தில் ஈது தொழுகைக்கு பிறகுதான் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு மக்காவில, இன்றைக்கு அரபா, கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மனிதர்கள் திரண்டிருக்கக்கூடிய ஒரு பெருவழி அரபா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜின் போது வெள்ளிக்கிழமை அரபா நாளாக வந்தது. வெள்ளிக்கிழமை வருவதால் எந்த சிறப்பும் இல்லை என்பதாக சவுதி கவர்மெண்ட் சொன்னாலும் கூட நாம எதை பற்றி அங்கே விமர்சையாக சொல்கிறோம் என்று சொன்னால், வெள்ளிக்கிழமை என்பது அரபாவுடைய நாள், பொதுவாக துவா கபூல் ஆகக்கூடிய நாள். அது வெள்ளிக்கிழமை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நான் சென்ற வாரம் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். வெள்ளிக்கிழமை நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரம் துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இரண்டு சிறப்புகளும் ஒரே நாளிலே சேர்கிற காரணத்தினால் இன்னும் அந்த நாளுக்கு சிறப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் செய்த ஹஜ்ஜின் போது அரபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை தான் வந்தது. அன்றைய தினத்தில் தான் 1.5 லட்சம் சஹாபாக்கள் திரண்டிருக்க அந்த அரபா பெருவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தினார்கள். அந்த அன்னைக்கு உள்ள சிறப்பை போன்று உலகத்திலே வேறு எந்த அன்னைக்கும் சிறப்பு இல்லை என்று சொன்னால், அத்தனை சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்த தினம் அன்றைய தினம். இன்றைக்கு முஸ்லிம்கள் 30 லட்சம் பேர் ஒன்று சேர்றாங்கன்னு சொன்னா, இதை விட 1.5 லட்சம் சஹாபாக்கள் சேர்ந்திருந்த அந்த இடம் இருக்கிறது, அது மகத்தான நாள். அந்த நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று உரையாற்றிய அந்த இடத்திற்கு ஜபலுர் ரஹமத் என்று சொல்லப்படும் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கக்கூடிய ஒரு மலை அங்கே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹமத்து எல்லா நேரமும் இறங்கக்கூடிய ஒரு மலை ஜபலுர் ரஹமத். இன்றைய நாளை தவிர மற்ற எந்த நாளுக்கும் அந்த அரபாவுக்கு இந்த சிறப்பும் கிடையாது. மற்ற நாட்களை நீங்க போய் பார்த்தானா வெறிண்டு கிடக்கும். இன்றைய நாளில் லட்சோபலட்சம் மக்கள் தங்குவதற்குரிய கூடாரங்கள் அமைக்கப்பட்டு ஒரு பெரு நகரமாக அது காட்சி அளிக்கும். அன்றைய தினத்தில் அங்கே இப்போது ஹாஜிகள் அங்கே ஒன்று கூடி இருப்பார்கள். இன்றைக்கு அவர்கள் கேட்கக்கூடிய அத்தனை பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அவ்வளவு சிறப்பு. அன்னைக்கு அவங்க நோன்பு வைக்க கூடாது. அரபாவுடைய தினத்துக்கு அவங்களுக்கு நோன்பு கிடையாது, நமக்கு மட்டும்தான் நோன்பு. ஆனால் அரபாவுடைய தினம் அரபாவிலே மக்காவிலே இருக்கக்கூடிய அரபாவுடைய தினம் மக்காவுக்கு ஆஜிகளுக்கு இன்றைய தினம் என்று சொன்னால் உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் அந்த நாள் தான் என்று வராது. அப்படி வர வேண்டிய அவசியமும் இல்லை. சில நாடுகளிலே இன்றைக்கு பெருநாளாக கூட இருக்கலாம், பத்தாம் நாளாக கூட இருக்கலாம். அவர்கள் அந்த நாளிலே நோன் வைப்பது ஹராமாகும். எனவே ஒரே நாள் உலகம் முழுவதும் வரணுங்கிற அவசியம் இல்லை, அப்படி வர வேண்டிய தேவையில்லை. நமக்கு என்னைக்கு வருகிறதோ அதுதான் அரபா. ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு அரபாவுடைய நாள். அன்றைய தினத்திலே நோன் வைப்பது நமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை தான் நமக்கு பெருநாள். ஏன் ரெண்டு நாள் பிந்திரிச்சு மூணு நாள் பிந்திரிச்சு அதை நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. என்றைக்கு பிறையை பார்த்தோமோ செல்லல்லாஹு என்ன சொன்னார்களோ பிறையை பார்த்து என்ன செய்யுங்க, பெருநாள் நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்று சொன்னிருக்கிற ஹதீஸின் அடிப்படையில் நம்ம என்னைக்கு பிற பார்த்தோமோ அந்த அடிப்படையில் திங்கட்கிழமை தான் நமக்கு பெருநாள். அதுக்கு முதல்ல பெருநாள் கொண்டாடினாலும் உதுகியா கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னும் சொல்ல போனால் நாங்க உதுகியா கொடுத்துட்டோம் என்று சொல்லி நாளைக்கு யாராவது இறைச்சியை உங்களது வீடுகளுக்கு அனுப்புவார்களானால் அதை நீங்கள் வாங்கவும் கூடாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு ஊர் ஒரு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி பிளவுகளை உண்டாக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள ஒற்றுமையை குலைக்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி அது நல்லவையாக இருந்தாலும் சரி அதை புறக்கணித்து விட வேண்டும். அதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் இஸ்லாத்திலே கிடக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபத்துல்லாவை அந்த பணி அதை பற்றி சொல்லுகிற போது ஆயிஷா இடத்திலே சொல்லுகிற போது சொன்னார்கள், இந்த காபத்துல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலத்தில் இருந்த முறை இருக்கிறதே அந்த ஹத்தீம் என்ற அந்த பகுதியும் உள்ள சேர்ந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க, யாருக்காவது லைவ் வந்து வீடியோ வருதுன்னு சொன்னா போய் பாருங்க, அரபாவுடைய விஷயத்தையெல்லாம் காட்டுவார்கள், ஹத்தீமை காட்டுவார்கள். காபத்துல்லாவை சுற்றிலும் வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அது முதல்ல காபத்துல்லாவோடு சேர்ந்திருந்த பகுதி. சரல்லாவசன் குறிப்பிட்டு காட்டுவார்கள் ஆயிஷாவிடத்தில், ஆயிஷாவே உன்னுடைய கூட்டத்தார்கள் அதாவது மக்கள் மனிதர்களை பற்றி சொல்கிறார்கள் குழப்பம் அதாவது விதர்ப்பமாக மாட்டார்கள் என்று இருந்தால் நான் அந்த ஹத்தீமை காபத்துல்லாவோடு சேர்த்து கெட்டுவதற்கு நான் ஏற்பாடு செய்திருப்பேன் என்று சொன்னார்கள். நல்ல காரியமாக இருந்தாலும் சரி பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும் என்று சொன்னால் அந்த நல்ல காரியத்தை விட்டுவிட வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழி. அதை விட்டுவிட்டு ஒரு பெண்ணும் பெரிய ஒரு சமுதாயத்திற்கு எதிராக, ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்திற்கு எதிராக குறிப்பிட்ட சிலர்கள் இருந்து கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று சொல்வார்கள் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உலக மக்கள் அத்தனை பேர்களும் எந்த நிலையில இருக்கிறார்களோ அந்த மார்க்கமாக நாம் அங்கீகரிக்க அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை பேணுவதிலே நாம் அக்கறையோடு இருக்க வேண்டும். எனவே அரபாவுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை தான் ஈது. அந்த திங்கக்கிழமை அன்றைக்கு தான் குர்பான் கொடுக்க வேண்டும். அதற்கு முன்னால் குர்பான் கொடுத்தால் அது அங்கீகரிக்கப்படாது என்பதை நாம் இங்கே நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிற அந்த வழிமுறைப்படி அந்த நாளை நாம் அனுசரிப்போம். அன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த வளங்களிலே இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்து அவருடைய அன்பை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அந்த நியமத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஹாஜிகள் இன்றைய தினத்திலே ஒன்று கூடி அங்கு அவர்கள் செய்கின்ற பிரார்த்தனைகள் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. அவர்களுக்காக வேண்டியும் அவர்களுடைய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அதுபோன்று நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் அல்லாஹ் லேசாக்கி நமக்கு இந்த மார்க்கத்தின் மீது ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தி நமக்கு மத்தியிலே ஒற்றுமையை சீர்குலைக்குகின்ற சக்திகளை நம்மை விட்டு அகற்றி அல்லாஹ் ஜல்லுஷானத்தால ஒன்றுபட்ட சமுதாயமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் மாற்றி அருள்வானாக. இந்த கேட்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்